இயேசுவுக்கே புகழ், மரியாயை வாழ்க. இந்த சகோதரர் ஜெபமாலையை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். மாதாவின் பரிந்துரை தேவை. ஜெபமாலை நான் சொல்லவே மாட்டேன், சொல்லவே தேவையில்லை, அது வேஸ்டான ஒரு விஷயம். நான் வேதத்தை தான் படிப்பேன், வேதம்தான் முக்கியம், இறைவார்த்தை முக்கியம். நல்ல விஷயம் தான், வேதம் முக்கியம், இறைவார்த்தை முக்கியம். ஆனால் ஒரு கேள்வி, வேதம் என்பது எங்கிருந்து வந்தது? இதுதான் கேள்வி. வேதம் என்பது எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படித்தது பழைய ஏற்பாடு மட்டும்தான். புதிய ஏற்பாட்டின் 27 புஸ்தகங்களும் ஆண்டவர் இயேசுவின் காலத்திற்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள். அப்போ அவருக்கு பிறகு எழுதப்பட்டு அவர் சுட்டி காட்டாத அல்லது பரிசுத்தாவியானவரே நேரடியாக வந்து சுட்டி காட்டாத இந்த புஸ்தகங்களை எப்படி நாம் வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறோம்? ஏனெனில் முதல் 300 ஆண்டுகள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கலாபனை, வேத கலாபனை நடந்தது, அமைதியின்மை. அதற்கு பிறகு அமைதி நிலவுகிறது. அப்போது கிபி 380 தமாசுஸ் 1, முதலாம் தமாசுஸ் என்ற பாப்பரசர் இந்த 27 புத்தகங்களை, நிறைய புத்தகங்கள் அப்போது இருந்தன, அவற்றில் 27 அவர் தேர்ந்தெடுத்து இதுதான் புதிய ஏற்பாடு என்று கொடுத்தார். பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹிப்போ, கார்தேஜ் என்ற இரு கத்தோலிக்க சங்கங்கள் இவைதான் என்று தீர்மானித்தன. ஆக கத்தோலிக்க திருச்சபை கொடுத்ததால் தான் இன்று புதிய ஏற்பாடு எல்லா மக்களுடைய கையிலும் இருக்கிறது. எனவே அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையின் காரியங்களை குற்றம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதானால் அந்த திருச்சபை கொடுத்த பைபிளையும் தொடக்கூடாது. திருச்சபை கொடுத்ததால் தான் பைபிள் நம் கையில் இருக்கிறது. அது எந்த திருச்சபை? எல்லாம் அல்ல, கத்தோலிக்க திருச்சபை கொடுத்தது. தமாசுஸ் 1 என்ற பாப்பரசர் வழியாக கொடுக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. சரி, அப்போ வேதத்தை தான் நான் நம்புவேன் என்கிறார். சரி, வேதத்தையே நாம் நம்ப வேண்டும், அது உண்மைதான். இப்போ வேதம் சொல்வதையெல்லாம் நம்ப வேண்டும் அல்லவா? இப்போ சொல்கிறார், இல்லை சிஸ்டர்ஸ்ட்டு கேட்டேன், ஃபாதர்ஸ்ட்டு கேட்டேன், ஜெபமாலை மாதாளம் அவ்வளோ முக்கியமில்லை என்று திருச்சபையே சொல்கிறது என்று சொல்கிறார்கள் என்றார். சரி, திருச்சபையை சொல்வதாக வைத்துக்கொள்வோம். திருச்சபை சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களாம். திருச்சபை சொல்கிறது பூசை கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள். அதைத்தான் திருச்சபை சொல்லுது. திருச்சபை சொல்கிறது பாவசிங்கத்தனம் கண்டிப்பாக வேண்டும், இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. ஏனெனில் அதை அதுவும் ஆண்டவர் இயேசு தான் சொன்னார். யோவான் 20:21 வசனத்திலிருந்து, நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படும், இல்லையேல் மன்னிக்கப்படாது. இனி நேரடியாக பாவ மன்னிப்பு ஆண்டவரிடம் பெற முடியாது, சீடர்கள் வழிதான் பெற வேண்டும். இதுவும் திருச்சபை சொன்னது, ஆனால் ஆண்டவர் சொல்லி சொன்னது. அடுத்து, மாதாவை ஒருவன் தன் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு சீடனாக இருக்க விரும்பினார். யோவான் 19:26 படித்து பார்த்தால் தெரியும், ஆண்டவர் இயேசு தன் அன்பு சீடனிடம் மாதாவை தாயாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அப்போ அன்பு சீடனாக ஒருவன் இருக்க விரும்பினால் மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் திருச்சபை சொல்லவில்லை, இயேசு சொல்லி திருச்சபை சொல்கிறது. அடுத்து மத்தேயு 16:18, ராயப்பா பேதுரு நீ பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நன்றாக கவனிக்க வேண்டும், என் திருச்சபை என்று ஆண்டவரே சொல்கிறார். ஆக பல திருச்சபைகள் வரும் என்று தெரிந்து அவருடைய திருச்சபை எது என்றால் பேதுரு வழி வருகின்ற திருச்சபை மட்டும்தான். வேதத்தில் அப்படி தான் இருக்கிறது. ஆக அவருடைய திருச்சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பைபிள் படிப்பதானால். பூசையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பைபிள் படிப்பதானால். பாவசிங்கத்தனம் செய்ய வேண்டும், பைபிள் படிப்பதானால். மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பைபிள் படிப்பதானால். இறை வார்த்தை தான் முக்கியம் முக்கியம்னு சொல்லிட்டு இதை நாளையும் ஒதுக்கி வச்சா பைபிள் படிக்கலைன்னு அர்த்தம், பைபிள் தெரியலை என்று அர்த்தம். சரி, மாதாவுக்கு சேலை கட்டுகிறார்கள், நகை போடுகிறார்கள். ஆமாம், செய்கிறார்கள், தேவையற்ற வேலை தான். ஆனால் அது திருச்சபை செய்ய சொல்லலை. திருச்சபையின் பெயரை வைத்துக்கொண்டு சிலர் செய்கிறார்கள், அது திருச்சபையின் பழி போடக்கூடாது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நற்செய்தி கூட்டம் என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவி கூட்டம் என்று சொல்லிக்கொண்டு, அசுத்தாவி போலவே கத்துவது, கூச்சல் போடுவது, கும்மாளம் போடுவது, குதிப்பது, அந்நிய பாஷை என்ற பெயரில் உளறுவது. இதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவத்தின் பெயரால் பலர் சிலர் செய்கிறார்கள், எப்படி அதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை? ஏன்னா கிறிஸ்தவத்தை செய்ய சொல்லவில்லை. கிறிஸ்தவத்தின் பெயரை பயன்படுத்தி செய்வது போலவே இங்கே கத்தோலிக்கத்தின் பெயரை பயன்படுத்தி சிலர் இந்த தேவையில்லாத வேலைகளை செய்கிறார்கள். ஓகே, இறுதியாக செவமாலை. நான் ஏன் செவமாலை சொல்லணும்? வேதம் தெரியவில்லை என்று அர்த்தம். மாதா யார் என்று தெரியவில்லை. உங்கள் மாதாவை ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அம்மாவாக இருந்து 33 ஆறுகள் இருந்துவிட்டு அப்புறம் பிறகு மறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மாதா யார் என்றால், பைபிளின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர்கள் தேவை என்று கடவுள் தீர்மானித்திருக்கிறார். ஒரு முக்கியமான காரியத்திற்கு, எதற்கு பார்க்கலாம். ஆதியாகம், பாவம் நடந்து விட்டது. முதல் பாவம், கடவுள் என்ன சொல்கிறார்? பாம்பை பார்த்து, பிசாசை பார்த்து என்ன சொல்கிறார்? தொடக்க நூல் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை, அவள் வித்து உன் தலையை மிதிக்கும், உன்னை ஒழித்துக்கட்டும். ஸ்ரீயின் வித்து தான் பேயை ஒழித்துக்கட்டும். உலகத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்ரீயின் வித்து. யார் அவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் எல்லோரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்து மட்டும் பெண்ணுக்கு பிறந்தவர். ஆக பேயை பார்த்து கடவுள் உனக்கும் பெண்ணுக்கும் என்றால் பேய்க்கும் இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கும் ஆகவே ஆகாது என்று அர்த்தம். அப்போது ஒருவன் மாதாவை ஒதுக்கி வைத்தாலோ, அவருடைய முக்கியத்துவத்தை உணராவிட்டாலோ, அவன் இயல்பாகவே பேய்க்கும் பக்கம் சாய்ந்து விடுகிறான், அடிமையாகி விடுகிறான். இது யாவே தேவன் பிதா ஏற்படுத்திய ஒரு காரியம். உனக்கும் இரட்சகரை பெறப்போகிற பெண்ணுக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். சரி, இது அப்படி திருவெளிப்பாட்டுக்கு வருவோம். திருவெளிப்பாடு 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12 முழுவதும் ஒரு முறை நிதானமாக படித்து பாருங்கள். அங்கே ஒரு பெண், எந்த பெண்? வல்லமை உள்ள பெண், சூரியனை ட்ரெஸ் தச்சு ஆடையாக அணிந்த பெண், நட்சத்திர முடிசூடிய பெண், நிலாவை மிதிக்கிற பெண், மீட்பரை வயிற்றில் சுமக்கிற பெண்ணை பற்றி பேசப்படுகிறது. அந்த குழந்தை உலகை ஆளும் ஆண் குழந்தை என்று அந்த பகுதியில் 4-5 அது வருகிறது. உலகை ஆளும் ஆண் குழந்தை யார்? இயேசு கிறிஸ்து, இரட்சகர். அவரை விழுங்கிவிட அரக்கப்பாம்பு சாத்தான் நிற்கிறது. விழுங்க முடியவில்லை. அவர் இந்த குழந்தை மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த பெண் பாலைவனத்திற்கு ஓடிப்போகிறாள். ஏன் ஓடிப்போனாள்? அதே பகுதியில் வருகிறது, மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அந்த அலகையோடு சாத்தானோடு சண்டையிட்டு அதை மோட்சத்திலிருந்து கீழே தள்ளி அது பூமிக்கு வந்து விழுகிறது. ஆக பிசாசு இப்போது பூமியில் இருக்கிறது. இரட்சகரை பெற்றெடுத்த பெண் எங்கே ஓடிப்போனால்? 13 அந்த 12:13 விடை இருக்கிறது. அவளும் அங்கேதான் நிற்கிறாள். அவளை அரக்கப்பாம்பு துரத்துகிறது. ஆக மாதாவி மீது பேய்க்கு எப்போதுமே பகை. சரி, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார், அவர் உலகத்தை மீட்டார், மோட்சத்துக்கு போய்விட்டார். இந்த பெண்ணை ஏன் துரத்த வேண்டும்? ஏன்னா அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அதற்கு விடை இருக்கிறது. கடைசி வசனத்தில், கடைசி 2 இதனால் அரக்கப்பாம்பு பெண் மீது கோபப்பட்டு அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு யுத்தம் செய்ய போனது. ஏது அவளுக்கு ஏது எஞ்சிய பிள்ளைகள்? அவள் பெற்றது ஒரு பிள்ளை தானே. அப்போ எஞ்சிய பிள்ளைகள் யார்? அதான் சிலுவை கடையில் ஆண்டவர் சொல்கிறார், அன்பு சீடனே நீ எங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவை ஏற்றுக்க. அப்போது மாதாவை யாரெல்லாம் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் அன்பு சீடர்கள். அவர்களோடு மட்டும்தான் பிசாசு யுத்தத்துக்கு போகும். மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொண்டால் பிசாசு உங்களை எதிரியாக நினைக்கும், இல்லை என்றால் நண்பனாக நினைக்கும். இவ்வளோதான் வேதம் சொல்கிறது. நாங்கள் யாரும் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. இதைத்தான் தொடக்க நூலும் சொல்லுது, உனக்கும் ஸ்ரீக்கும் அவள் பிள்ளைக்கும் உன் பிள்ளைக்கும் சண்டை. மாதாவின் பிள்ளைகளை மட்டுமே பிசாசு எதிரியாக நினைக்கும். அதாவது கடவுளுடைய யுத்த வீரர்களாக அது கருதுகிறது. அதனால தான் ஆண்டவர் உயிர் விடும்போது எங்கள் அம்மா இனி உனக்கு அம்மான்ட்டு போயிட்டார். சரி, இப்போ இந்த சண்டையில் அப்போது தொடக்கணுள்ளே 2 பிரிச்சுட்டார். உனக்கும் ஸ்ரீக்கும் பகை, உன் பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பகை. அப்போ 2 படை நிற்கிறது, சேனை நிற்கிறது. இப்போ முன்னாடி யார் நிற்கிறது? ஆண்டவராக இயேசுக்கிட்டே அம்மா தான் நிற்கிறாங்க. இதுதான் திருவெளிப்பாடு, இதுதான் தொடக்க நூல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ பிசாசு கடவுளுடைய எதிரி, மாதா கடவுளுடைய சேனாதிபதி. அப்போ நீங்கள் படை வீரர்கள். அந்த மாதாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? அவங்க சொல்கிற வேலையை செய்யுங்க, அவங்களுக்கு சக்தி கொடுங்க. மாதாவுக்கு சக்தி எங்கே இருக்குது? மாதா கடவுள் அல்ல, கடவுளே அல்ல, அப்படி தான் திருச்சபை சொல்கிறது. ஆனால் அந்த கடவுளே அல்லாத ஒரு பெண் தன்னை படைத்த கடவுளை தன் வயிற்றில் சுமந்து நமக்கு இரட்சகராக தந்தார்கள். நம்மை மீட்க வேண்டிய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவருக்கு தன் வயிற்றிலிருந்து உருவாக்கி கொடுக்கும்படி கடவுள் ஏற்பாடு செய்தார். எப்படி இந்த சிருஷ்டிக்கு படைக்கப்பட்ட பெண்ணுக்கு இவ்வளவு சக்தி வந்தது? அந்த சக்தி தான் அவளை அந்த மாதாவை பற்றி முதன் முதலில் பைபிளில் லூக்கா நற்செய்தியில் அவர்களை காட்டும்போது, வெளிப்படுத்தி காட்டும்போது என்ன சொல்கிறார்? கப்ரியல் தூதனை அனுப்பி, அருள் நிறைந்தவளே வாழ்க, கர்த்தர் அவளுடன், ஸ்திரீகளுக்குள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது இந்த வார்த்தை தான், பிதா கொடுக்குற வார்த்தை தான் அன்னை மரியாளுக்கு இயேசுவை தன் வயிற்றில் சுமக்கும் ஆற்றலை தருகிறது. அப்போது கடவுளுடைய இந்த வார்த்தை தான் பேயை எதிர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஆற்றலை தரும், அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு பிசாசு செய்கிற யுத்தத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு ஆற்றலை தரும். கடவுள் அதைத்தான் அந்த திருவெளிப்பாடு 12:13 அரக்கப்பாம்பை எதிர்க்கின்ற கழுகின் சிறகுகள் அந்த பெண்ணிற்கு கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார். ஆக மாதா நீங்கள் நினைப்பது போல சாதாரண பரிந்துரையாளர் அல்ல, இயேசுவை பெற்றதோடு ஒதுங்கி வேண்டிய ஆள் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் அவளுடைய பிள்ளைகளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சண்டை ஆரம்பித்திருக்கிறது, அந்த யுத்தம் இப்படித்தான் நடக்கும் என்கிற கடவுள் சொல்கிறார். அந்த யுத்தத்தில் உங்களுடைய சேனாதிபதியான மாதாவின் பின்னால் நீங்கள் நின்று நான் அவளுடைய பிள்ளை என்பதை காட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஜபம் வார்த்தை பிதா பயன்படுத்திய வார்த்தை. அருள்நிறை மந்திரமோ என்பது நாம் கண்டுபிடித்த வார்த்தை அல்ல. பிதாவானவர் இயேசுவை கருத்தாங்கும் சக்தியை மாதாவுக்கு கொடுப்பதற்கு, பிள்ளையை மீட்பரை பெறுவதற்கு, அழகையை அழிக்கும் பிள்ளையை பெறுவதற்கு மாதாவுக்கு கொடுத்த சக்தி. அப்போ நீங்களும் அழகையை அழிக்க வேண்டுமென்றால் மாதாவின் பிள்ளைகளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சக்தியை, மாதாவின் பிள்ளை என்பதை காட்ட அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். இதைத்தான் எலிசபெத்து மாதாவை பார்க்கும்போது சொன்னால், என் ஆண்டவருடைய அம்மா, என் வீட்டுக்குள் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன். அன்னை மரியாளும் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறார்கள், எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவதி என போற்றும். தலைமுறை யாருக்குண்டு? மனுஷனுக்கு. அப்போ நீங்கள் மனித தலைமுறை என்றால் மாதாவை போற்றணும். போற்றுவதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? நல்ல வார்த்தை எது? பிதா சொன்ன வார்த்தை, அருளறிந்த மாதிரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆக கத்தோலிக்கன் பொழுது போகாமல் வேண்டாத வேலையாக ஜெபமாலை சொல்லவில்லை. ஒரு யுத்தம் உனக்கும் ஸ்ரீக்கும், உன் பிள்ளைக்கும் அவள் பிள்ளைக்கும். அந்த யுத்தத்தில் நீங்கள் கடவுளுக்காக செயல்பட வேண்டுமென்றால், கடவுளின் யுத்த வீரனாக இருக்க வேண்டுமென்றால், வார்த்தையை படிப்பவராக இருப்பவர் என்றால், பைபிளை மதிப்பவராக இருப்பவர் என்றால், மாதாவுக்கு பெண்ணை அணிவகுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டு போனார். இதோ உன் தாய். ஆண்டவர் என்ன பொழுது போகாமலாக இதை செஞ்சார்? புரியல. வேதம் வேதம்னு சொல்லிக்கிட்டு வேதத்தில் உள்ள எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. மாதாவை தூக்கி தூர போடுங்கன்னா, மாதா இயேசுவை பெறுவதற்கு மட்டுமல்ல, எஞ்சிய கடவுளுடைய வீரர்களான பிள்ளைகளையும் பெற்று யுத்த வீரர்களாக்கி ஒரு சண்டையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் கடவுளுடைய ஆணைப்படி. ஏன்னா இவங்க கடவுள் அல்ல. எப்படி கடவுள் அல்லாத மோயசனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் கானான் தேசத்தை உள்ளே நுழைய முடியுமோ, அதே போல இன்றைக்கு நாம் நுழைய வேண்டிய மோட்சத்திற்குள் நுழைய வேண்டுமென்றால் மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வீரன் என்பதை காட்ட ஜெபமாலை ஜபத்தை பிதா கற்றுக் கொடுத்த அருள்நிறை மந்திரத்தை சொல்லி நாம் அவர்கள் பின்னே நிற்க வேண்டும். கடவுளுக்காக யுத்தம் செய்ய வேண்டும். வெற்றியை மாதாவின் வழியாக பிதாவுக்கு காணிக்கையாக்க வேண்டும். இதற்கு மேலும் ஜெபமாலை சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் அந்த சகோதரருடைய சொந்த விருப்பம். ஆனால் இறை வார்த்தை என்று சொல்கிற யாரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியாயே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியாயே வாழ்க.